நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வாங்க பேசலாம். நேர்களே, ஆஸ்திரேலியாவில் வாழும் அகதிகள் எதிர்நோக்கும் சவால்கள் பிரச்சனைகள் குறித்த உங்கள் கருத்துக்களை வானொலிகளில் எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 1300 799 626, 1300 799 626. அழையுங்கள், எம்முடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆஸ்திரேலியாவில் வாழும் அகதிகள் எதிர்நோக்கும் சவால்கள் பிரச்சனைகள் குறித்த உங்கள் கருத்துக்களை. இதேவேளையில் எம்முடன் இங்கே விருந்தினராக இணைந்திருக்கின்றார் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையின் அகதிகள் குடிபெயர்வாளர்களுக்கான செயற்பாட்டாளர் கலாநிதி பாலா விக்னேஸ்வரன் அவர்கள். வணக்கம் பாலா.
வணக்கம். வணக்கம் பிரபாகரன்.
முதலில் கூறுங்கள் பாலா, இன்று இந்த ஆஸ்திரேலியாவில் வாழுகின்ற அகதிகள் எதிர்நோக்கின்ற சவால்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக இருப்பது என்னவென்று கூறுங்களேன்.
இங்குள்ள அகதிகள் அல்லது போராட்ட கோரிக்கையாளர்களுக்கான பிரச்சனைகள் என்று பார்க்கிற போது நிறைய விடயங்கள் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் முக்கியமான பிரச்சனை என்று கேட்டால், சுருக்கமாக சொல்லத்தக்க விடயம், ஒரு நிச்சயமற்ற தன்மை. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் இவர்களுக்கு ஒரு மிகவும் சிக்கலான பிரச்சனையாக இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். அதை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் என்றால், பல இடங்களில் அந்த நிச்சயமற்ற தன்மை காணப்படுகிறது. முதலாவதாக நாங்கள் சொல்லத்தக்க விடயம், இந்த ஷேவ் மற்றும் டிபிவி என்று சொல்லப்படுகிற இரண்டு தற்காலிக விசாக்கள் இந்த போராட்ட கோரிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் இந்த நாட்டுக்கான பாதுகாப்பு உரித்து உடையவர்கள் என்று, அதாவது இந்த ஹியூமனிடேரியன் ப்ரொடெக்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பாதுகாப்பு உரித்து பொருத்தமானவர்கள் என்று காணப்பட்டவர்களுக்கு கூட தற்காலிக விசாக்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றன. டிபிவி மற்றும் ஷெவ் என்று சொல்லப்படுகிற டெம்பரரி ப்ரொடெக்ஷன் விசா என்பது 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். அது அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் வாழலாம், அரசாங்க உதவிகளும் இருக்கும். ஷெவ் என்று சொல்லப்படுகிற சேவ் ஹெவன் என்டர்பிரைஸ் விசா என்பது 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு உரித்தானது. 1.5 ஆண்டுகள் வரை அரசாங்கம் அவர்களுக்கு உதவி செய்யும். அதன் பின்னர் இந்த இந்த முக்கிய நகரங்களுக்கு வழியே, மாநகரங்களுக்கு வழியே அவர்கள் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறது. அவர்கள் விசா வழங்கப்பட்டிருக்கிறது, ஆனால் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது இருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு உரித்துடையவர்கள் அடையாளம் காணப்பட்டு நிரந்தர விசா வழங்கப்பட்டவர்களுக்கு கூட குடும்பங்கள் எப்போது வந்து சேரும் என்று தெரியாத நிலைமை காணப்படுகிறது. விசா விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் அனைத்து பார்க்கிற போது நான் முதலில் சொன்ன இந்த நிச்சயமற்ற தன்மை என்பது இந்த விண்ணப்பக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது.
மிகவும் நன்றி பாலா. இந்த அடுத்ததாக இங்கே சுகிகரன் என்பவர் இங்கே இணைந்திருக்கின்றார், அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம் சுகிகரன். இது சரியான உங்களோட பேர் சுகிகரன் அல்லவா? சொல்லுங்கள் சுசிகரன், உங்களுடைய கருத்து என்ன? இந்திய அகதிகள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றோம்.
நன்றி எனக்கு நீங்க இந்த வாய்ப்பு தந்ததுக்கு. நான் இப்ப விலாவு டிட்டென்ஷன் சென்டர்ல இருந்து பேசுறேன். நான் வந்து இங்க என்னுடைய விசா ரத்து செய்யப்பட்டு 2 வருஷமும் 8 மாசங்களுமாக இங்க தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறேன். இங்க இருக்கிற சூழல்ன்றது வந்து ரொம்ப மிக மிக மோசமான ஒரு சூழல்ல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசா ப்ரொசஸிங் என்றது ஒரு புறம் இருக்க, எங்களுடைய விசா இப்ப தருவாங்கன்றதெல்லாம் தாண்டி நாங்க இந்த டிட்டென்ஷனுக்குள்ள ஒரு பீஸ்ஃபுல், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழல. நாளாந்தம் பதட்டம், குழப்பம், சிக்கல், இங்குள்ள நிர்வாகங்களுடைய தவறு அதுக்கெல்லாம் காரணம். இதை விட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த டிட்டென்ஷன் சென்டருக்குள்ள வந்து ஏராளமான போதை பொருள் புழக்கம் இருக்குது. அந்த போதை பொருள் புழக்கத்தால ஏராளமான பிரச்சனைகள் வருது. சாதாரணமா கொஞ்சம் குழுமங்கள் இருக்கிற இடங்கள்ல வந்து அடிபுடி சண்டைகள் சாதாரணமா நடக்கிறது. அது நடக்கும், அது நடக்கும். ஆனால் மேலும் இங்க 3 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 13 வருஷம் எல்லாம் இங்க நபர்கள் இருக்கிறாங்க.
சுசிகரன், இந்த வேளையில் நீங்க சுசிகரன், எத்தனை தமிழர்கள் அங்கே அந்த முகாமில இருக்கின்றார்கள்?
எனக்கு சரியாக தெரியாது. நான் முதல் இருந்த லேப்டாப் என்ற முகாம் அந்த இடத்துல வந்து இதுல ஒரு 4-5 பிரிவுகள் இருக்குது. அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. நான் இப்ப அந்த இடத்துல இருந்து ஒரு இடத்த மாறு வந்திருக்கிறேன். அதுல இருந்து ஒரு நாலு பேர்,
அதாவது ஒரு முகாமுக்குள்ளேயே பல பிரிவுகள் இருக்கின்றதா?
பல பிரிவுகள் இருக்கிறோம்.
இதுல சுசிகரன் சொல்லுங்கள், இந்த நீங்கள் போதைப்பொருள் தடுப்பு போதைப்பொருள் பிரச்சனையை பற்றி கூறிக்கொண்டிருந்தீர்கள். அந்த போதைப்பொருள் எங்கிருந்து எவ்வாறு இங்கே தடுத்து வைத்திருக்கப்படுகின்றவர்கள் வருகின்றது?
அதுதான் ஐயா என்னுடைய கேள்வி. இப்ப ரெண்டு வருஷமாக வந்து இங்க வந்து யாரும் வந்து உள்ள வர முடியாது, அதாவது விசிட்டர்ஸ் யாரும் வர முடியாது, யாரும் வர முடியாது. வேற வழிகளில் இங்க உள்ள யாரும் பாரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப எப்படி இந்த போதைப்பொருள் இங்க வருது? ஒரு சாதாரண ஒரு அதிகாரிய உள்ள வேலைக்கு எலவுட் பண்ணக்குள்ளே சல்லடை வச்சு தேடுற இந்த இந்த என்ன சொல்றது இந்த இந்த முகாமைத்துவம் எப்படி இதை எலவுட் பண்ணுது?
மிகவும் நன்றி சுசிகரன். இங்கே நேர்கள் காத்திருக்கின்றார்கள், அவர்களின் கருத்துக்களையும் கேட்டுக்கொள்வோமே. நன்றி சுசிகரன், உங்களுடன் தொடர்பு கொள்கின்றோம்.
நன்றி.
அடுத்ததாக பழனிவேல் முருகன், பிரிஸ்பேனில் இருந்து பேசுகின்றீர்கள். வணக்கம் பழனிவேல். பழனிவேல் தெளிவாக இல்லை, உங்களுடைய வானொலியை குறைத்து விட்டு பேசுங்கள்.
வணக்கம், இப்ப கேக்குதுங்களா?
கேக்குது, சொல்லுங்கள்.
ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்ட், இது நல்ல சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க. இதுல இப்ப ரீசெண்டா ரிலீஃப் பண்ணப்பட்ட பிரியா ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. அது போக நிறைய பேர் தற்கொலையும் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நல்ல நிலைமையில இருக்கிற ஆஸ்திரேலியன்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க. நன்றி.
மிகவும் நன்றி பழனி வேல்முருகன், நன்றி. அடுத்ததாக சுஜன் இணைந்திருக்கின்றார், அவரை ஏற்றுக்கொள்வோம். வணக்கம் சுஜன். வணக்கம் சுஜன்.
வணக்கம்.
சொல்லுங்கள் சுஜன், நீங்கள் பேசலாம் இப்பொழுது.
நன்றி. இதுல விக்கிபாலான கூடுதலான விஷயங்களை கவர் பண்ணிக்கிறேன். நானும் முக்கியமா இதுல பாக்குறது அந்த 3 வருடம் 5 வருடம் விசாவில உள்ள அவர்களுடைய ஒரு கருத்தை இதுல பதிவு செய்ய விரும்புகின்றேன். இது ஒரு முக்கியமான ஒரு அன்சர்டிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கின்றது. மற்றது அதே நேரத்தில் இதுவரை நடந்த இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸிங்ல IAA ஒரு ப்ராசஸிங் ஒன்றை இந்த லிபரல் பார்ட்டி அறிமுகப்படுத்தி இருந்தது. அது ஆக்களை ஃபெயிலியர் ஆகணுமென்ற ஒரு நோக்கத்தோடையே உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு சிஸ்டம் என்று தான் நான் நினைக்கின்றேன். மேட் டு ஃபெயிலியர் என்ற ஒரு சிஸ்டம் தான் நான் நினைக்கின்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் ஆராய்ச்சி இல்லாடி IMR என்று முந்தி இருந்த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை திருப்பி கொண்டு வந்து அவர்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம், அவைகளுக்கு ரிவியூ பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணுமென்றது என்னுடைய என்னுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கின்ற, இது ஒரு பிரச்சனையாக இருக்கின்றதும் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது.
நன்றி சுஜன், நன்றி உங்கள் கருத்துக்கு. இந்த வேளையில் பாலா விக்கி நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது அந்த முதல் வந்த சுசிகரன் கூறிய அந்த விடயம், அதாவது தடுப்பு முகாமுக்குள் போதைப் பொருட்கள் உட்செல்லுகின்ற விடயம் அரசுக்கு அரசின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட முடியாதா?
இல்ல, பல சிக்கல்கள் இருக்கின்றன. நாங்கள் இதை சொன்னால், அதாவது சமூக செயற்பாட்டாளர்களாக அல்லது சமூக ஆர்வலர்களாக சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேள்வி வரும். அப்படியானால் நாங்கள் இன்னவர் சொன்னார் என்பதை சொல்ல வேண்டியிருக்கும். ஏற்கனவே உங்களுடன் தொடர்பு கொண்ட நேயர் சொன்னதை போல அவருக்கு இதை நேரடியாக இந்த இடத்திலும் எங்கும் பேசுவதில் தயக்கம் இல்லை என்பதால் அவர் அதை எழுத்து மூலமாக எந்த மட்டத்துக்கும் அறிவிக்கிற வாய்ப்பும் நிலைமையும் காணப்படுகின்றன. எங்கள் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கப்படுகிறது என்ற அடிப்படையில் அவர் அதை செய்ய முடியும். நாங்கள் அல்லது அவர் எழுத்து மூலமாக ஒரு தனது கையொப்பத்துடன் அந்த கடிதத்தை கொடுத்தால் மட்டுமே நாங்கள் ஒரு அமைச்சர் மட்டத்திலேயோ அல்லது ஒரு அதிகாரிகள் மட்டத்திலேயோ இந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு போக முடியும். முன்னர் நடந்ததாக சொல்லப்பட்ட பல விடயங்களில் நாங்கள் இந்த இந்த முறைப்பாடுகளை அல்லது இந்த கருத்துக்களை நாங்கள் அங்கு மேலே கொண்டு போயிருக்கிறோம்.
நன்றி, நன்றி பாலா. அடுத்ததாக இன்னும் ஒரு நேயரை இணைத்துக் கொள்வோம், இருங்கள், தொடர்ந்து பேசலாம் இந்த நேயர்களுடன் பேசிய பின்னர். வணக்கம் முகுந்தன். வணக்கம், சொல்லுங்கள் முகுந்தன், உங்கள் கருத்துக்களை.
என்னன்னு சொல்லிருந்தாங்க, இப்ப நான் 2012 ஆச்சுங்க வந்து ஆஸ்திரேலியா வந்து. எங்களுக்கு வந்து சிட்டிசன் வந்து ஒரு பிரச்சனையா கிடக்கு, அது கலைப்பு கொண்டு.
சொல்லுங்கள், சொல்லுங்கள்.
நீங்கள் ஏற்கனவே அரசாங்கத்தினால் அப்பியா, அதாவது நிரந்தர பதிவுடைமை வழங்கப்பட்டவர் என்று அப்படியா?
நாங்கள் 2009 வந்து கிறிஸ்மஸ் இந்தோனேஷியா வந்து கிறிஸ்மஸ் வந்து ஆஸ்திரேலியா வந்து நாங்கள் இப்போ 3-4 தேரம் வந்து எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்தது. எனக்கு எழுத வாசிக்க தெரியாது, அப்போ இது வந்து ஒரு நாலு பேரை வந்து எழுதி எழுத வாசிக்க தெரியாது, அதுக்கப்புறம் நாலு பேர் மினிஸ்டர் கூப்பிட்டு கதைச்சு வேறு, இப்படி எக்ஸாம் உங்களுக்கு வந்து எழுத வாசிக்க தெரியாது, ஃபைனலாக அவங்களுக்கு சிட்டிசன் தெரியுமாண்டு. இது இது வரைக்கும் ஒரு கொண்டாக்டும் இல்லை, இது வரைக்கும் ஒரு ஒரு தொடரும் இல்லை. இப்போ வந்து எங்கள்ட புள்ளியலிஞ்ச பிறந்துட்டு வந்து எங்கள்ட பேரண்ட்ஸும் எடுக்கலாம் இருக்குது, சொல்லிட்டுனா அந்த சிட்டிசனும் வந்து காட்டுற அளவுக்கு இப்படி சொல்கிறாங்க. இப்போ இதுக்கு என்ன வழி எடுக்கப்போ மட்டும் தான் எடுத்தது.
மிகவும் சுருக்கமாக சொல்லுங்கள் பால, மிக நேர்கள் காத்திருக்கின்றார்கள்.
சுருக்கமாக சொல்ல வேண்டும் மோந்தன், எங்களுக்கு எனக்கு நேரடியான சட்ட பின்னணி கிடையாது, ஆகவே நான் சொல்வது ஒரு பொதுவான ஆலோசனையாக இருக்குமே ஒழிய சட்ட ரீதியான ஆலோசனையாக இருக்க முடியாது. அவ்வாறான ஆலோசனைகளை நீங்கள் சட்டத்தினர்களுடன் நேரடியாக பெற வேண்டும். இது ஒரு பொதுவான ஆலோசனை கருத்துரையாக இருப்பதால் அதை எச்சரிக்கையுடன் சொல்லிக்கொண்டும், இந்த மாதிரியான பல விண்ணப்பதாரர்கள் இருப்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் முக்கியமான விடயங்கள் என்று அவர்கள் பார்த்த விடயங்கள் பாதுகாப்பு, இங்குள்ளவர்களுக்கான வேலை வாய்ப்பு போன்றன. இந்த குடியுரிமை என்பதை அவர்கள் முன்னுரிமை படுத்தாமல் இருப்பதால், இதை மட்டுமல்ல மனைவி குழந்தைகளை எடுப்பதை கூட முன்னுரிமை படுத்தாமல் இருப்பதால், கடந்த அரசாங்கம் இருக்கிற போது எங்களால் இந்த விடயங்களை மேலே கொண்டு போக முடியவில்லை. இப்போது புதிய அமைச்சர் வந்திருக்கிறார் ஆண்ட்ரூ ஜால்ஸ், அவர் மிகவும் இந்த விடயங்களில் பரிச்சயமானவர். அவருடனான தொடர்புகளை ஏற்படுத்தி, அவரது அமைச்சருடனான தொடர்புகளை ஏற்படுத்தி பல விதம் விதமான சிக்கல்கள் இருக்கின்றன, அவற்றை பகுத்து முன்னுரிமைப்படுத்தி இந்த விடயத்தையும் நாங்கள் ஒரு முன்னுரிமை மட்டத்தில் எடுத்து செல்வதற்கு சித்தமாக இருக்கிறோம் என்பதை மட்டும் இப்போது சொல்லலாம். புதிய அமைச்சர் பதவியேற்று ஒரு மாதம் கூட ஆகவில்லை, ஆகவே நாங்கள் அவரை உடனடியாக அழுத்த முடியாது. மட்டும் எடுத்திருக்கிறார்கள்.
நன்றி பாலாவிக்கு உங்களுடைய ஆலோசனைக்கு, நன்றி முகுந்தன் உங்களுடைய அழைப்புக்கு. மீண்டும் பேசுவோம், நன்றி. அடுத்ததாக ஒரு நேயர் கலந்து கொண்டிருக்கின்றார். வணக்கம், உங்களுடைய பெயரை சொல்லுங்கள்.
ஹலோ.
ஹலோ, வணக்கம், உங்களுடைய பெயரை சொல்லுங்கள்.
வணக்கம், வணக்கம், என் பேர் சிவா ஐயா.
சிவராஜ் சொல்லுங்கள்.
ஓ, என்ன நண்பர்களிலிருந்து நான் ஒரு பிரஜா உரிமை பெற்ற ஒரு நபர். இந்த மக்கள் இந்த வந்து இருக்கின்ற இளைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொரு மனத்தாக்கத்திலும் ஒவ்வொரு மன அழுத்தங்களுக்கும் உட்பட்டு இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாருக்கும் பல ஆண்டுகளாக இங்கே பிரிவு தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து ஒரு ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள். இந்த வந்த புதிய அரசாங்கம் இவர்களுக்கு ஒரு ஆக வேண்டிய அந்த பிரஜா உரிமை பற்றிய ஒரு ஆக வேண்டிய அந்த நாட்டுக்கு அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விருப்புடன் நான் ஒரு வேண்டுகோளை இந்த வானொலியூடாக வைக்கின்றேன். அவர்களுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் எங்கெங்களை போல எங்கெங்களுக்கு படி ஒவ்வொரு ஆசை பாசங்கள் ஒவ்வொரு உணர்வுகள் இருக்கின்றதோ அது போன்று அவர்கள் பல ஆதங்கத்தில் இருக்கின்றார்கள், பல நோயப்பட்டிருக்கின்றார்கள். நல்லாகவே அவர்களுக்கு இந்த உரிமை கிடைக்க வேண்டும் என்று ஒரு
மிகவும் மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக பாலாவிக்கு சொல்லுங்கள், இந்த வேளையிலே இந்த அகதிகள் பொதுவாக இங்கே எமது ஆஸ்திரேலியாவில் எதிர்நோக்குகின்ற ஒரு பிரச்சனை என்னவென்றால், எமது இங்கே வாழுகின்ற தமிழர்கள் அவர்களை சற்று மதிப்பதில்லை என்ற ஒரு ஆதங்கம், அதை எப்படி தீர்ப்பது?
இது ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆரம்பத்தில் இந்த புதியவர்கள் வந்தபோது இங்குள்ள அமைப்புகள் நாங்கள் எல்லோரும் இணைந்து அவர்களுக்கான வரவேற்பு போன்றவற்றை நடத்தி அவர்கள் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் போன்ற விடயங்கள் எல்லாவற்றையும் சொல்லி அந்த ஆலோசனைகள் வழங்கியதால் அவர்களுக்கு எங்கள் பால் ஒரு நம்பிக்கை, நட்பு, மதிப்பு எல்லாம் இருந்தது உண்மைதான். பின்னர் ஒரு 10 வருடங்கள் போகிற போது அவர்களுக்கும் பணி செய்கிற ஒரு பக்குவம் வந்திருக்கிறது, வேதனம் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஒரு அழைத்து பேசுகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லா நேரங்களிலும் கிடைப்பதில்லை. நான் ஒரு அழைப்பை விடுத்தால் அல்லது ஒரு அமைப்பு ஒரு அழைப்பை விடுத்தால் எதற்காக இவர்கள் வர வேண்டும், இந்த கூட்டத்துக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனால் அவர்களுக்கு தங்கள் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்பதும் தெரியும், விரக்தி மாற்றம் போன்றன இருப்பதையும் நாங்கள் மறக்க முடியாது. அந்த வகையில் அவர்களுக்கு இந்த விடயத்தை சொல்ல முடியாது இருக்கிறோம். உண்மையாகவே நாங்களாக நினைத்து இந்த மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதானால், ஒரு இவ்வாறான புரட்ட பின்னணி கொண்டவர் ஒருவர் மரணம் அடைகிற போது நாங்கள் அதற்கான மரண ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறோம். அப்போது அந்த மரண சடங்குக்கு வருபவர்கள், அந்த ஏற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியும். அதாவது ஏற்கனவே இங்கு வந்து நீண்ட காலமாக வாழ்பவர்கள் தாங்கள் அதற்கான பணத்தை கொடுத்து இவர்களுக்கான அந்த இறுதிக்கிரிகளை செய்வதற்கான வசதிகளை செய்கிற போது அவர்களுக்கு தெரிகிறது, இந்த சமூகம் தங்களை அவதானித்துக் கொண்டிருப்பது மாத்திரமில்லாமல் உதவி செய்யவும் சித்தமாக இருக்கிறது என்று.
அடுத்ததாக ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார்,
சரியாக நடக்கும்.
அவரை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சிவசாமி. சொல்லுங்கள் சிவசாமி. வணக்கம்.
இந்த அகதி முகாம்கள் நடக்கிறதையும் சொல்லிடாது, அரசாங்கம் அதை கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது.
நீங்கள் எங்கே இருந்து பேசுகின்றீர்கள் சிவசாமி, சொல்லுங்கள்.
அப்போ அந்த அகதிகளுக்கு கட்டாயம் அதற்கு ஒரு புனர்வாழ்வு அளிக்க வேண்டும், நாங்கள் எல்லாரையும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும், குரல் கொடுத்தா தான் நடக்கும், அடிமையில் அடி வைச்சா தான் மீன் நேரம் ஒன்று சொல்லுவாங்க. எல்லா மக்களையும் சேர்ந்து இந்த அரசாங்கத்துடன் தொடர்பு கொண்டு எங்களோட பக்கத்து எம்பி தான் இந்த முறை வந்திருக்கார் உங்களோடக்கு மட்டு காய்ச்சலுக்கு. பார்ப்போம், நாங்கள் உங்களால் ஏறக்கூடிய செய்து கொண்டு இருக்கிறோம். இத்தனையோ மில்லியன் கணக்காக செலவழிக்கிறாங்க, அந்த பணம் எல்லாம் வீணாக செலவழிக்கிறாங்களோடைய அந்த அகதிகளுக்கு சரியான முறையில் போய் சேரவில்லை. இனிமேல் வரும் கப்பல் அனுப்பாட்டலாம், வந்த ஆக்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து அவர்களை ஒரு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும். சிறந்த ஒளிச்சரத்தாளியாக இருக்கக்கூடாது என்றால் என்று விளக்கம். வணக்கம்.
மிகவும் நன்றி சிவசாமி, உங்கள் அழைப்புக்கு நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை, இங்கே அகதிகளாக அல்லது புகலிட கோரிக்கையாளர்களாக இருப்பவர்கள் மிகவும் வயதில் குறைந்தவர்கள், ஒரு தவறுதலான நடத்தைகளிலும் ஈடுபட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. உதாரணமாக போ கமிஷனில் அடிமையாகின்ற அப்படியான சந்தர்ப்பங்களும் சிலருக்கு ஏற்பட்டு அவர்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எவ்வாறு அவர்களை நல்ல வழிப்படுத்துவது?
இதொரு நிச்சயமாக ஒரு சிக்கலான பிரச்சனை தான். நாங்கள் போய் பிரசங்கம் செய்ய முடியாது பாடசாலைகளை குழந்தைகளுக்கு போதிப்பதை போல, ஆனால் இவ்வாறான விடயங்கள் எப்படி நடக்கின்றன என்பதை பார்த்து அந்த புதிதாக வந்தவர்களது அந்த வட்டத்துக்குள் நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு, நாங்கள் நீங்கள் என்பது கிடையாது, எல்லாமே நாங்கள் தான், ஒரே இனம் ஒரே மக்கள். நாங்கள் வளமையாக சொல்லுவோம், ஒரு முட்டைக்குள் இருப்பதை போல ஒரு மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவையும் போல நாங்கள் இருக்க முடியாது. நாங்கள் ஒன்றாக ஒரே மக்களாக நினைக்கிற போதுதான் எங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை களைந்து கொள்ள முடியும். ஏற்கனவே வந்து ஆழமாக இருப்பவர்கள் மத்தியிலும் இந்த குறைபாடு இருக்கிறது, ஆனால் தனித்தனியாக சிரமத்துடன் விரக்தியுடன் காணப்படுகிற பலருக்கு போக்கிடம் கிடையாமல் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் சில விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம், ஒரு கிரிக்கெட் அணி, ஒரு உதயபந்தாட்ட அணி போன்றவை செய்து அதில் அவர்கள் கூடிய கவனத்தை செலுத்துகிற போது அவர்களுக்கு ஒரு ஹெல்தி டிஸ்ட்ராக்ஷன்.
இந்த நேரம் மிகவும் போதாமல் இருக்கின்றது, நிகழ்ச்சியை முடிக்க கொள்ள வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. உங்களுடைய இந்த நேரத்திற்கு எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் பாலா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் எஸ்பிஎஸ் தமிழின் ஃபேஸ்புக்.